أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أستغفر الله العظيم وأتوب إليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الحمد لله الله يدتلي دعاء سيد ورغلاه இந்த வகுப்பை ஆரம்பிப்போமாக. நாம் படிக்கின்ற குர்ஆன் வசனங்களையும் கற்றுக்கொள்கின்ற நபிமொழிகளையும் நமது ஈமான் அதிகரிப்பதற்கும் இறைச்சம் அதிகரிப்பதற்கும் அல்லாஹ் காரணமாக ஆக்கி அருள்வானாக. நெடியத்திற்குரியவர்களே, சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு தௌஹீத் என்ற அத்தியாயத்தை நாம் படித்து வருகின்றோம். அதிலே இன்று இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்கியமான பாடத்தை படிக்க இருக்கின்றோம். பாப் கவுலில்லாஹி தஆலா குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஒரு வசனத்தை இறக்கி இருக்கின்றானோ, அதாவது சூரா அல் கஸஸுடைய 88வது வசனம், அந்த வசனத்தையே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பாக அமைக்கிறார்கள். அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? குல்லு ஷை, எல்லா பொருட்களும் எல்லா வஸ்துக்களும், ஹாலிகுன் அழிந்துவிடக்கூடியதே, இல்லா வஜ்ஹஹு அவனுடைய முகத்தை தவிர. யாருடைய முகம்? அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர. லஹுல் ஹுக்மு, அவனுக்கே அதிகாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. வ இலைஹி துர்ஜவுன், அவனிடம்தான் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். சரியா? சூரா அல் கஸஸுடைய 88வது வசனம். இந்த வசனத்திலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேலும் இதற்கு பின்னால் கூற இருக்கின்ற வசனங்களிலிருந்தும் ஹதீஸுகளிலிருந்தும் எதை கூற விரும்புகிறார்கள் என்றால், அல்லாஹுடைய ذات உள்ளமை சம்பந்தப்பட்ட சிஃபத்துகளில் ஒரு சிஃபத்தை இந்த இடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு விவரிக்கிறார்கள். புரியுதுங்களா? இந்த அத்தியாயமே எதை பற்றி பேசப்படுகிற அத்தியாயம்? எதை பற்றி? அல்லாஹுவை பற்றி, அவனுடைய சிஃபத், அவனுடைய பண்புகள், ذات அவனுடைய உள்ளமை, அவனுடைய ஃபிஅல் செயல்கள், இதை பற்றித்தான் இந்த அத்தியாயத்தில் இமாம் அவர்கள் தொடர்ந்து குர்ஆனின் வாயிலாகவும் ஹதீஸின் வாயிலாகவும் மேலும் சலஃபுகளுடைய கூற்றின் வாயிலாகவும் பேசிக்கொண்டே வருவார்கள். சில நேரங்களில் செயலை பற்றி சொல்வார்கள், சில நேரங்களில் சிஃபத்தை பற்றி சொல்வார்கள், சில நேரங்களில் ராத்தை பற்றி சொல்வார்கள். இப்படி மாறி மாறி தர்த்தீபாக, சில நேரங்களில் தர்த்தீப் இல்லாமல் ஆக, அல்லாஹுவை பற்றி உள்ள ஈமான் தொடர்பான விஷயங்கள், அல்லாஹுவை பற்றி நமது அகீதா, நமது ஈமான் கொள்கை, உள்ளத்தின் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும். சரி, அப்ப அந்த அடிப்படையிலே இன்றைய பாடம் நேரடியாக எது தொடர்பானது? அல்லாஹுடைய உள்ளமை தொடர்பானது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உள்ளமை சிஃபத்துகளை பற்றி சொல்லும் பொழுது, உள்ளமை என்றால் அவனுடைய அந்த சிஃபத்துகளை பற்றி சொல்லும் போது தனக்கு முகம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதற்கு அரபியிலே வஜ்ஹுன் சொல்லுங்க, வஜ்ஹுன் அரபியிலே முகம், தமிழிலே சொல்லப்படுகிற முகம் என்பதற்கு அரபியிலே வஜ்ஹுன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்ப அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் இறக்கியிருக்கின்ற வேதத்தில் தனக்கு வஜ்ஹுன் என்ற அந்த பதத்தை பயன்படுத்தி ஒரு சிஃபத்தை சொல்கிறான். எனக்கு முகம் இருக்கிறது, எனக்கு முகம் இருக்கிறது. குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு, எல்லாம் அழிந்துவிடும் அவனுடைய முகத்தை தவிர. இப்ப பின்னால் நம்ம இன்ஷால்லா பார்ப்போம், இந்த முகம் என்ற வார்த்தை, வஜ்ஹுன் என்ற வார்த்தை அல்லாஹ்விற்கு மேலும் பல இடங்களில் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எங்கெங்கெல்லாம் வருகிறது என்று. சரி, அப்ப இந்த அத்தியாயத்தில் சூரா அல்கஸஸுடைய 88வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், எல்லாமே அழிந்துவிடும் அவனுடைய முகத்தை தவிர. அப்ப அவனுக்கு முகம் என்று ஒன்று இருப்பதினால்தான் அந்த முகத்தை கூறி அவன் தன்னை முழுமையாக நாடுகிறான். அல்லாஹுவை தவிர எல்லாமே அழிந்துவிடக்கூடியது, சரியா? இப்ப இப்படி சொல்ல வேண்டிய இடத்தில் அவன் எப்படி சொல்கிறான், அவனுடைய முகத்தை தவிர எல்லாம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப முகம் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் தன்னை முழுமையாக இங்கே நாடுகிறான். அப்ப அல்லாஹ்விற்கு முகம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் அந்த முகத்தை சொல்கிறான். புரியுதுங்களா? இப்ப உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நாம் ஒரு மனிதனை பார்த்து சொல்லும் போது உன் முகத்திற்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்வோம், சரியா? உன் முகத்திற்காக நான் இதை கொடுத்தேன், உன் முகத்தை பார்த்துத்தான் நான் இவனை மன்னித்து விட்டேன் என்று சொல்வோம். அப்போது அங்கே அவருக்கு முகம் என்று ஒன்று இருக்க போய்தான், சரியா? அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. முகம் என்ற ஒரு பொருளே அங்கே இல்லை என்றால் அது பயன்படுத்தப்படுமா? இப்ப இந்த கேமராவை பார்த்து இந்த கேமரா முகத்துக்கு தான் நான் உன்னை விட்டேன்னு யாரும் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? யார் அந்த மாதிரி எங்கேயும் சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டார். புரியுதா இல்லையா? சரி, அப்ப யாராவது என் முகத்துக்கு விட்டேன்னு சொன்னா அப்ப என் கைக்கு நீ விட மாட்டியா? என் முகத்துக்காக மன்னிச்சேன்னு சொன்னா என் கைக்காக மன்னிக்க மாட்டியா? அப்படின்னு குறுக்கு கேள்வி, இந்த இடக்கு மடக்கு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஒரு நல்ல வழக்கம். இது ஏன், நமது உடல் உறுப்புகளிலேயே, அல்லாஹ் படைத்திருக்கின்ற உறுப்புகளிலேயே சிறந்த உறுப்புகள் எல்லாம் எங்கே இருக்கின்றன? இந்த தலையில் இருக்கு. அந்த தலையிலேயே சிறந்த பகுதி எது? முன்பகுதியா பின்பகுதியா? முன்பகுதி. அது என்ன? முகம். சரியா? அப்ப ஒரு மனிதனில் சிறந்த ஒன்றை கொண்டு சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப உங்க முகம் அழகா இருக்கு, அவர் முகம் பாருங்க பிரகாசமா இருக்கு, அவர் முகம் பாருங்க ரொம்ப கருணையான முகமாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு மனி ஒரு படைப்பை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய முகம் சிறந்ததாக இருக்கும் போது அந்த முகத்தை சொல்லப்படும். அப்ப அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது, அந்த முகம் சிறந்த முகம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், எல்லாம் அழிந்துவிடும் அவனுடைய முகத்தை தவிர. அப்ப என்ன அர்த்தம் அங்கே? அல்லாஹ்வை தவிர. அப்ப அல்லாஹுவை தவிர என்ற அர்த்தம் வருகின்ற காரணத்தினால் அப்ப அல்லாஹுவிற்கு முகம் இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹுவிற்கு முகம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹுவின் முகத்தை தவிர எல்லாம் அழிந்துவிடக்கூடியது என்று சொல்லப்படும். அவனுக்கு முகமே இல்லை என்றால் இப்படி சொல்லப்படாது. எப்படி முகம் இல்லாத ஒன்றை பார்த்து இந்த வீட்டுடைய முகத்துக்காக நான் இதை செஞ்சேன்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டான். புரியுதா? நல்லா புரிஞ்சிருச்சா? சரி, இப்ப ஏன் இந்த பதிலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சில அறிவாளிங்க சில அறிவாளிகள்கிட்ட விவாதம் பண்ணாங்க. அப்படி விவாதம் பண்ணும் பொழுது இந்த இடம் வந்தப்ப, அப்ப அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர
எல்லாம் அழிந்து விடும். அப்ப முகம் மட்டும் அழியாதுன்னு நீங்க சொல்ல வரீங்க, கையெல்லாம் அழிஞ்சு போயிடும், காலெல்லாம் அழிஞ்சு போயிடும் இப்படின்னு எதிர்த்தரப்புக்காரங்க பேசினப்ப, இந்த அறிவாளிங்க தான் குர்ஆன் ஹதீஸ ஒழுங்கா மன்ஹஜுடைய அடிப்படையில படிச்சிருந்தா புரிய வரும். பதில் சொல்ல தெருல குண்டக மண்டக உழப்பி கடைசியில சபையில் உள்ள எல்லாருக்கும் சந்தேகத்தை கொடுத்ததுதான் மிச்சம். புரியுதா உங்களுக்கு? வார்த்தை வாதம் சரி, என்ன வாதம், அல்லாஹ்விற்கு முகம் இருக்கின்றது என்ற அந்த கருத்து சரியான கருத்து. அதை அவர்கள் சமர்ப்பிக்க வரும் பொழுது எதிராளிகள் இப்படி மடக்கி கேட்கிறாங்க பாருங்க, அப்ப முகம் மட்டும்தானே இருக்கு, அப்ப கையை அழிஞ்சு போயிடும் வருதுல, தெரிஞ்சு போயிடுச்சுலப்ப, அப்ப காலு அழிஞ்சு போயிடும் வருதுல, இப்படி சொன்ன உடனே அதுக்கு முறையான பதில் சொல்லணுமா இல்லையா? இப்ப நம்ம முன்னாடி சொன்ன அந்த கருத்தை விளங்கி கொண்டால் அந்த கேள்வி வராது, அந்த கேள்வியை அவர்கள் கேட்பதே வீணானதாக போய்விடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதனால முகம் என்று சொல்லப்பட்டதால் சங்கையின் அடிப்படையில், கண்ணியத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டு இருக்கின்ற இந்த நிலையில் அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது என்பதும் அங்கே உறுதியாகிறது. அதை புரியணும். அப்படி சும்மா கண்ணியத்துக்கு தான் சொல்லப்பட்டுச்சு அப்படி முகம்னு ஒண்ணு அங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. இல்லாத ஒன்றை சொல்லி அங்கே கண்ணியம் செய்யப்படாது. புரியுதா? இல்லாத ஒன்றை சொல்லி, அதுவும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில், ரப்புடைய விஷயத்தில், அதுவும் ரப்பு சொல்கிறான். அப்ப இல்லாத ஒன்றை சொல்லி அல்லாஹ் தன்னை கண்ணியப்படுத்துவானா? கண்ணியப்படுத்த மாட்டான். அப்ப அல்லாஹ்விற்கு முகம் என்ற ஒரு சிஃபத் இருக்கிறது. சரி, இப்ப இடையில ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் கூறிக்கொண்டால் நல்லா புரியும். இந்த மாற்று கருத்துடையவர்களுடைய பிரச்சனையே என்ன என்றால், ஒன்று இந்த முஅ்தஸிலா வெறும் லாஜிக் பேசுறவங்க மாதிரி போயிட்டா அது தனி ஒரு பிரச்சனை. சரியா? அப்படி போகாம அங்கிருந்து கொஞ்சம், இங்கிருந்து கொஞ்சம், எதிலிருந்து, சத்தியத்திலிருந்து கொஞ்சம், அசத்தியத்திலிருந்து கொஞ்சம், இந்த ரெண்டுத்தையும் எடுத்து கலக்க நினைக்கிறார்கள். புரியுதா? எப்படி? இப்ப அல்லாஹ் பார்க்கிறானா என்று கேட்டால் பார்க்கிறான் என்று சொல்வார்கள். அப்ப நம்மளும் தானங்க பார்க்கிறோம், அல்லாஹ் பார்க்கறது நம்ம பார்க்கறது சமமானு கேட்டா இல்ல இல்ல சமம் கிடையாது அப்படின்னு. அல்லாஹ்வுடைய சிபத்துகள் சம்பந்தப்பட்ட வார்த்தை வரும்போது அல்லாஹு தாலா அவனை படைப்புகளோடு ஒப்பிட்டு பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய உள்ளமை சம்பந்தப்பட்ட அந்த சிபத்துகள் வந்தால் அப்போது என்ன செய்வார்கள்? அங்கே தகவல் செய்வார்கள். ஏன்? இப்ப உதாரணத்திற்கு உள்ளமை சம்பந்தப்பட்ட சிபத் எது? எது? வஜ்ஹுன், முகம் என்பது. அப்ப இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு முகம்னு சொன்னா யாருக்காவது ஒரு கற்பனை வந்துடுமே, அந்த முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கற்பனை செய்ய ஆரம்பிச்சுட்டா பிரச்சனையாகி போயிடுமே, அதுக்காக வேண்டிதான் நம்ம முகம் இல்லைன்னு சொல்றோம். முகம்ங்கிறது சும்மா ஒரு திருப்திக்கு என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. அப்ப அதே போல அடுத்து பின்னாடி வரும் கை கண்ணுன்னு வந்துச்சு சொல்லப்பட்ட அந்த உள்ளமையுடைய சிபத்துகளை அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் யாராவது கையினா அது எப்படி இருக்கும், கண்ணுனா எப்படி இருக்கும் என்று சிந்தித்து விடுவார்களோ, அதுக்காக வேண்டிதான் படைப்புகளோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்வார்களோ என்பதற்காக வேண்டிதான் இதெல்லாம் நாங்கள் தலைவியில் செய்கிறோம் என்று அந்த ஜஹ்மியா கூட்டம், அஷாரியாவுடைய கூட்டத்தார்கள் சொல்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன பதில்? அல்லாஹ்வுடைய சிபத்து சம்பந்தப்பட்ட, அல்லாஹ்வுடைய செயல்கள், சிபத்துகள், பண்புகள் சம்பந்தப்பட்ட அந்த வார்த்தைகளில் நீங்கள் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகிறீர்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய சிபத்துகளை படைப்புகளுடைய சிபத்தோடு ஒப்பிடக்கூடாது என்று சொல்கிறீர்களா? அப்படியே இங்கும் சொல்லிவிடுங்கள், பிரச்சனை முடிந்தது. அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது, அந்த முகம் நமது முகத்தை போன்று கிடையாது. எப்படி அல்லாஹ்விற்கு பார்வை இருக்கிறது, அந்த பார்வை நமது பார்வையை போன்று கிடையாது. முடிஞ்சிச்சு, பிரச்சனை முடிஞ்சிச்சு. அவனுடைய முகத்தை நீ கற்பனை செய்யாது, எப்படி அவனது பார்வையை நீ கற்பனை செய்ய முடியாதோ. இப்ப அல்லாஹ்வுடைய பார்வைன்னு சொன்னா அதை ஒரு கற்பனை செஞ்சு அளவிட்டு ஒரு வரையறைக்குள் நாம் கொண்டு வர முடியுமா? அல்லாஹ்வுடைய சிபத்தை எங்கும் நீங்கள் ஒரு எல்லைக்குள் நிறுத்த முடியாது, அது தாண்டி போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். அல்லாஹ் அக்பர் என்று ஏன் சொல்கிறோம்? நமது கற்பனைகள் எங்கே நிற்குமோ அதையும் தாண்டி அல்லாஹ் இருக்கும். அல்லாஹ்வுடைய அறிவை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எங்கரமா சிந்திக்கிறீங்க. வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த உலகத்திலேயே பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி சிந்திக்கிறீங்க. அந்த மாதிரி சிந்திச்சு சிந்திச்சு இவ்வளவு பெரிய நுட்பமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மலையை படைச்சிருக்கிறானா, இந்த ஒட்டகத்தை படைச்சிருக்கிறானா, இந்த மனுஷனை படைச்சிருக்கிறானா, இந்த பூவை படைச்சிருக்கிறானா, இந்த மிருகத்தை படைச்சிருக்கிறானா அப்படின்னு நீங்க இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்பீங்க. அல்லாஹ் அக்பர். நாளைக்கு நம்ம இதுவரைக்கும் சிந்திச்சது ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு மேலே இன்னும் இருக்குதுன்னு நினைப்போம். எப்படி இதுவரைக்கும் சிந்திச்சது அந்த படைப்பிலிருந்து ஒரு பகுதியைத்தான், இன்னும் எத்தனையோ பகுதி இருக்கிறது. இப்படி உலகத்தில் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அப்ப இத்தனை துறைகளையும் இன்னும் இவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற அத்தனை இல்முகளையும் யார் அறிந்து வைத்திருக்கிறார்? அப்ப அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படுகிறது. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த அன்றிலிருந்து, கொஞ்சம் கவனமா கேளுங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த அன்றிலிருந்து, மீகாயில், இஸ்ராஃபில், அப்புறம் மலக்குல் மௌத்து, அப்புறம் கோடான கோடி கோடான 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 எண்ணிக்கையில் அடங்காது நம்முடைய எண்ணிக்கை, அல்லாஹ்வுடைய எண்ணிக்கை கண்டிப்பா அவனுக்கு. அப்படிப்பட்ட மலக்குகளை அல்லாஹ் படைத்த அன்றிலிருந்து மலக்குகள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார். மலக்குகள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார். இந்த பிரபஞ்சங்கள், வானம், சூரியன், சந்திரன், காற்று, அரசு எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. சுப்ஹான் அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களது அறிவால் உன்னை சூழ்ந்து அறிய முடியாது, நீ பரிசுத்தமானவன். அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், எங்களது கற்பனையால் உன்னை அறிய முடியாது, நீ மகா பெரியவன். அப்ப கியாமத்து வரைக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இதுல மனுஷன் இடையில வர மனுஷனுடைய அறிவு எத்தனை வருஷத்துக்கு? 20 வருஷத்துக்கு பிறகுதான் ஏதோ புரிய ஆரம்பிக்குது, அப்புறம் 50 வருஷத்துக்கு பிறகு குழம்ப ஆரம்பிச்சிருது. எப்படி 20 வருஷத்துக்கு பிறகுதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது, அப்புறம் 50 வருஷத்துக்கு பிறகு ஒழுங்கான பாதையில இல்லைன்னு சொன்னா கடைசியில குழம்ப ஆரம்பிச்சிடான். இதுல இவன் நினைக்கிற அதுவும் எப்படி, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்னதா தூக்கி வச்சுக்கிட்டு, ஆ நான் யார் தெரியுமா அப்படி. அப்ப இதுக்கு மேல அல்லா எவ்வளவு எளிமை வைத்திருக்கிறான் யோசித்து பாருங்க சகோதரர்களை. இப்ப எதற்கு இந்த விஷயத்தை சொல்ல வருகிறோம் என்றால், அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நம்ம சொல்லும் பொழுது அங்க நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? அதே போன்று இங்கும் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய உள்ளமை சம்பந்தப்பட்ட வசனங்கள் வரும்போது, வார்த்தைகள் வரும்போது அவையே அவற்றையும் படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். முடிஞ்சிச்சு, பிரச்சனையே வரும். புரியுதா? சரி, இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அல்லாஹுடைய இந்த வஜ், திருமுகம், கண்ணியத்திற்குரிய அவனுடைய முகம் என்ற இந்த சிஃபத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஈமான் கொள்ளும் பொழுது தஅவீல் செய்யாம, புரியுதா, தஅவீல் செய்யக்கூடாது. நான்கு காரியங்களை அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் செய்யக்கூடாது. அல்லாஹுடைய தாத் சம்பந்தப்பட்ட சிஃபாத், பண்புகள் சம்பந்தப்பட்ட, அல்லாஹுடைய அஃபால்கள் சம்பந்தப்பட்ட வசனங்களில் நாம் செய்யக்கூடாது. ஒன்று என்ன? தஅவீல், மாற்று பொருள் செய்யக்கூடாது. இரண்டாவது தஅதீல், அதற்கு அர்த்தம் இல்லை என்று மறுக்கக்கூடாது. மூன்றாவது தஷ்பீஹ் அல்லது தம்சீல், ஒப்பு உதாரணங்கள், ஓமைகள் கூறக்கூடாது. நான்காவது தக்யீர், நமது அறிவுக்கு ஏற்ப அவற்றுக்கு வியாக்கியான விளக்கங்கள் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய முகம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பெரிய ஆலிம் பயன் பண்றாரு, அல்லாஹ்வை பத்தி பேசும்போது, இப்ப ஒரு மனிதனை பாக்குறீங்கல்ல, இப்படித்தான் அல்லாஹ் இருப்பான் சொல்லு, இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். எப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பயன் பண்ணும்போது எப்படி பயன்? இதனால்தான் பிரச்சனை வரை. இதனால பிரச்சனை, ரப்புல் ஆலமீனை பற்றி பேசும்போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன பேசினார்கள் அதோடு நின்று கொள்ள வேண்டும். இப்ப ஒரு மனுஷனை பாக்குறீங்களே, ஒரு அழகான மனுஷனை, அந்த மாதிரிதான் அல்லாஹ் இருப்பான்னு சொன்னான். எங்கே கொண்டு போய் விடும் இந்த வார்த்தை? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புரியுதா? சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறினேன். அது என்ன விஷயம்? அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது என்ற அந்த சிபத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஈமானுடைய ஃபாயிதா, பிரயோஜனம் என்ன? இந்த பாடத்துல மூன்று விஷயங்களை நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். இந்த பாடத்துல கிதாபு தௌஹீதுடைய இந்த அத்தியாயத்துல மூன்று விஷயங்களை படிக்கிறோம். ஒன்று என்ன? அல்லாஹுவை எப்படி சரியாக ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை படிக்கிறோம். சரியா? இரண்டாவது, எப்படி மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள், அது ஏன் தவறு என்பதை நாம் படித்து வருகிறோம். மூன்றாவது, கரெக்டா சொல்லுங்க. இப்படி அல்லாஹுவை அவன் சொல்லக்கூடிய விதத்திலே, அவனுடைய தூதர் சந்தாதேசனம் சொல்லக்கூடிய விதத்திலே நாம் ஈமான் கொள்ளும் போது நமக்கு என்ன ஈமானிய சாயலா? புரிஞ்சுச்சா? மூன்று விஷயங்களை நாம் தெரிந்து வருகிறோம். அப்ப அல்லாஹுடைய இந்த வஜ்ஹுன் முகம் என்ற அந்த சிபத்தை நாம் அப்படியே ஈமான் கொள்ளும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஈமானுடைய ஃபாயிதா என்னவென்றால், அந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு. புரியுதா இல்லையா? அந்த நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால், அந்த முகத்தின் மகிமையை உணரவில்லை என்றால், அந்த முகம் அல்லாஹ்வுடைய முகம் என்று சொல்லும் பொழுது அந்த பேரொளி நிறைந்த, அந்த மகா அழகை உடைய, அந்த பரிசுத்தமான முகத்தை உடைய அந்த ரப்பை நான் பார்க்க வேண்டுமே, அவனை நான் சந்திக்க வேண்டுமே என்ற ஆசையோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். எனது வாழ்நாளிலேயே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியுடைய நாளாக ஆக்கு, எந்த நாளில் நான் உன்னை சந்திக்கிறேனோ. புரியுதா இல்லையா? அப்ப குர்ஆனிலே அல்லாஹ்வை சந்திக்கின்றால், தனது ரப்பை சந்திக்க வேண்டும் என்று யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, அப்ப நீங்க அந்த ரப்பை சந்திக்கிறீங்க, அந்த ரப்புக்கு முகமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அது என்னங்க சந்திப்பு? யாரை போய் சந்திக்கிறீங்க? உங்கள் கண்ணால் பார்க்க முடியாத ஒருவரை சந்திப்பது என்றால் அந்த சந்திப்பில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? புரியல? அப்ப அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த முகத்தை அல்லாஹ் காட்டுவான் என்று நமக்கு சொல்கிறான். மூமின்கள் சொர்க்கத்திலே பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும்! அல்லாஹ்வுக்கு இந்த கண் படைக்கப்பட்டதின் அந்த சிறப்பை, அந்த நோக்கத்தை, அந்த லட்சியத்தை, எல்லையை அடைவதை எப்போது? அல்லாஹ்வை பார்க்கும் போது. சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹுவின் பக்கம் பார்க்கின்ற அந்த நிலையில் ஏற்படுகிற இன்பம் அங்கு கோடி தூரில் இருந்தாவே ஏற்படும். எப்படி? ஊர்லீன சும்மா கிடையாது. ஒரு ஊர்லீன பார்க்கும் பொழுது இந்த துன்யா மறந்து போயிடும். எப்படி? எப்படி? அப்படி பார்த்தாலே தூரத்திலிருந்து இந்த துன்யா மறந்துடும், எல்லாத்தையும் மறந்துடும். எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அவருடைய அழகை ரசிப்பான் என்றால், அப்படிப்பட்ட பேரழகிகளை படைத்த அம்மா இவ்வளவு அழகாக இருப்பான் யோசித்து பாருங்கள். அவர் ஒலிகளை எல்லாம் படைத்த அந்த ஒளிமுகமுடைய அல்லாஹ் எப்படி இருப்பான்? அடுத்த ஹதீஸ்ல வருது, பின்னாடி சொல்லும், அல்லாஹ் அவனுடைய முகத்திலிருந்து திரையை அகற்றினால் அந்த முகத்தின் ஒளி கதிர்கள் இந்த துன்யாவை அப்படியே எரித்துவிடும். இந்த துன்யாவில் அந்த தாக்கத்து கிடையாது. அடுத்து ஒரு துன்யாவை அல்லாஹ் படைக்க போறான், சொர்க்கம் என்ற அந்த அந்த ஒரு உலகம், பேரு உலகம். அதில் அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்க போகிறான். இந்த உடலுடைய போகலாம், நஜிசு உள்ள உடல். இது என்ன உடல்? இது நஜிஸ். இங்க உள்ளார ஒரு சாமான வச்சுட்டீங்க, வெளியே எடுத்தா நாத்தன் பாந்தியா போயிடும். ஒரு சட்டையை எடுத்து போட்டு விட்டீர்கள் என்றால் கலட்டினா அவ்வளவுதான், தூக்கி போட்டுற வேண்டியதான் வாஷிங் மிஷின்ல. இப்படி மனிதனுடைய அற்ப பலவீனமான இந்த நிலையில் அல்லாஹ் பரிசுத்தமான அந்த அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இதுவரைக்கும் அல்லாஹ் ஜிப்ரீலுக்கே தன்னை காட்டவில்லை. யாருக்கு? கட்டணா? எந்த மலக்குக்கும் அல்லாஹ் காட்டவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பார்க்காமல் நம்பிக்கை கொள்கின்ற மூமின்கள் மன்மையிலே பார்க்க வேண்டும் என்று தன்னை மறைத்து வைத்திருக்கிறான். எப்படி? ஜிப்ரீல் தான் நேரா கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வின் அந்த குரலை கேட்காது, அவனை பார்க்காமல் அவனது வேதத்தை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் முதலிலே தன்னை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னை மறைத்து வைத்திருக்கிறான். அப்ப சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிதுவான் என்ற அவனுடைய பொருத்தத்தை வைத்திருக்கிறான். அடுத்து அவனுடைய சந்திப்பை வைத்திருக்கிறான். இப்படி குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஓத ஓத சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இப்படி இன்னொரு பக்கம் கேட்கிற கேள்வி மேல பயமாகவும் இருந்துச்சு, கேட்கிற கேள்வியின் மீது பயமாகவும் இருந்தது. வந்து கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, அல்லா ரப்பனா யௌமல் கியாமா, வி கேன் சீ அவர் அல்லாஹ், நாளை மறுமையில் நாங்கள் எங்கள் இறைவனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்லு, இவ்வளவு அவருடைய வல்லமை பற்றி மகிமை பற்றி ஜிப்ரீலே அல்லாஹ்வுக்கு அருகிலே செல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரிய அந்த ரப்பை, சாதாரண மூமின்களாகிய நாங்கள் மலக்குகளை நினைச்சு பார்த்தா நம்மெல்லாம் என்னங்க, சுஜூதிலே நிற்கக்கூடியவர்கள், தியாகிலே நிற்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் கட்டளையை தாண்டாதவர்கள், அப்படிப்பட்ட படைப்புகளாலேயே பார்க்க முடியலையே, நான் பார்ப்போமா அப்படிதானே குர்ஆன் படிக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பதில் சொல்கிறார்கள், எப்படி பௌர்ணமி அன்று சந்திரனை நீங்கள் பார்ப்பதிலே உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுமா? அப்ப ஏன் சஹாபாக்கள் கேட்ட கேள்வியில இன்னொரு அர்த்தமும் மறைந்திருக்கிறது. ஒரு அர்த்தம் என்ன, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்குமா என்று அந்த ஒரு உறுதி செய்து கொள்ளுதல். இன்னொரு உறுதி செய்து கொள்ளுதல் என்ன, அத்த ஆதமிலிருந்து கியாமத்து வரைக்கும் வந்த மக்கள் இருக்கும் போது கியூல நின்று பார்க்கணுமோ, எப்படி கியூல நிக்கணுமோ, வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்க முடியுமோ, இத்தனை பேரை தாண்டி எப்ப நபிமார்களுடைய லிஸ்ட் முடியணும், அப்புறம் சுஹதா சித்தியத்துகள் லிஸ்ட், அப்புறம் ஷஹீதுகள் லிஸ்ட், அப்புறமா சாலிகங்கள், அதனைக்கும் கீழே நம்ம இறங்கிட்டோம்னா எங்க லிஸ்ட் கிடைக்கிற பேருக்கு தெரியல, இப்படி இல்லாமா அப்படின்னு யோசிச்சப்ப சொல்கிறார்கள், பௌர்ணமி அன்று சந்திரனை நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் முட்டி மோதி கொள்கிறீர்களா? எப்படி சந்திரனை பார்ப்பதில போட்டி போட்டாங்க, நீ தனிக்க, அப்படி யாராவது பாக்குறாங்களா, அவங்கவுங்க இருக்கிற இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அவ்வளவு திருப்தி அடைந்தார். அப்ப அதனாலதான் ஹதீஸுகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ், உனது திருமுகத்தை பார்க்கக்கூடிய அந்த இன்பத்தை எனக்கு கொடு, உனது முகத்தை பார்க்கக்கூடிய அந்த இன்பத்தை எனக்கு கொடு என்று துஆக்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப அவனுக்கு முகமே இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்க. இப்ப இந்த ஹதீசுகளையும் இந்த இன்பத்தையும் இந்த இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் மிக்க இந்த ஒரு பாக்கியத்தையும் கடைசியில் ஒண்ணுமே இல்லை. அப்ப மனிதன் அமல் செய்யும் போது எந்த ரப்புக்காக நான் செய்கிறேனோ அவனையே நான் பார்க்க முடியவில்லை என்றால் வேறு என்ன அமல் அது? வெறும் இந்த உடல் பெறக்கூடிய கூருடைய இன்பத்திற்காகவா, அல்லது சிக்கன் நந்தூரி சொர்க்கத்தில் கிடைக்கிற அவர்கள் விரும்பிய பறவைகளை எல்லாம் சுட்டு சாப்பிடுவார்கள் சொல்லிட்டு வெறும் அதுக்காக வேண்டியா பாருங்க, ஒரு இந்த உடலுடைய இன்பத்திற்காக வேண்டியா, அதற்கு மேல் அங்கே ஒரு இன்பம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கக்கூடிய இன்பம், முகங்கள் அப்படியே இலங்கிக் கொண்டிருக்கும், மின்னிக் கொண்டிருக்கும். ஏன், இலா ரப்பிஹா நாஜிரா, தனது ரப்பை பார்த்துக் கொண்டிருக்கும். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நஃரத்தன் நஈம், அவர்களது இன்பத்தின் அந்த சுகம், இன்பத்தின் அந்த அந்த மின்னுதல். மனுஷனுக்கு ஒரு 10,000 ரூபாய் தூக்கி சும்மா பாக்கெட்ல வச்சிருக்கேன், அவன் பல்லுல வெளியே வந்து திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு ரோட்ல போறவனை கூப்பிட்டு 10,000 ரூபாய் அப்படின்னு பாக்கெட்ல போட்டுட்டா பல்லே இல்லைன்னா கூட பல்லு வந்துருக்கு. சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்க. அப்ப அங்க அல்லாஹ் சுபஹானத்துக்கு 10 சொர்க்கம் உனக்கு, எப்படி இந்த துன்யா மாதிரி 10 மடங்கு சொர்க்கம் உனக்கு எடுத்திருப்போம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? இங்க வாடகை வீட்டுல இருந்துருப்போனவனுக்கு, இங்க குடிசையில இருந்துட்டு போனவனுக்கு யோசிச்சு பாருங்க. ஏ அப்பா அல்லாஹ் அக்பர், சுத்தி சுத்தி வருவான். அதுல வேற சுத்துறதுக்கு அல்லாஹ்வுத்தர ஒரு குதிரையை வேற கொடுத்துருவோம், தங்க குதிரையை ஏறி உட்கார்ந்துக்கிட்டானா இவன் நினைக்கிற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு. அல்லாஹ், அப்ப எவ்வளவு செழிப்பா இருப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த சிரிப்பை எல்லாம் மிஞ்சி விடும் எந்த சிரிப்பு, எந்த பிரகாசம், அல்லாஹுவை பார்க்கும்போது, ரப்பை பார்க்கும்போது. சரி, இப்ப பாருங்க, அப்ப இந்த அல்லாஹ்விற்கு முகம் என்ற சிஃபத்தை நாம் நம்பிக்கை கொள்ளும் போது, ஈமான் கொள்ளும் போது, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஈமானுடைய பாயிதா, ஈமானுடைய உயர்வு, ஈமானுடைய பலம் எப்படி? அல்லாஹ் அந்த முகத்தை நான் பார்க்க வேண்டும், அந்த முகத்தை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒருத்தர் குருடனாக பிறந்துட்டாங்க, இதை நினைத்தார் என்றால் கவலைப்பட தேவையே கிடையாது. எதை நினைத்தால், நான் இந்த புறக்கண்ணால் எனக்கு இந்த உலகத்தில் இந்த புறக்கண் கொடுக்கப்பட்டு இந்த துன்யாவின் வஸ்துக்களை பார்க்கவில்லை என்றால் என்ன, நான் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால் நாளை மறுமையில் எனக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்து இந்த துன்யாவின் எந்த அசுத்தத்தையும் பார்க்காமல் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய தௌஃபீக் எனக்கு தருவானே. இதை நினைச்சா யோசிச்சு பாருங்க, கண்ணே வேணாம்னு சொல்லிடுவான் மனுஷன் துன்யால. எதை நினைச்சா, இந்த துன்யாவிலே அசுத்தங்களையும் அசிங்கங்களையும் பார்த்து நமது கண் என்ற அல்லாஹ் கொடுத்த பார்வையின் ஞாபகத்தை கலங்கப்படுத்திக் கொள்கிறோம் அல்லவா. அல்லாஹுடைய கலங்கள் இல்லாம அந்த கண்ணை கொண்டு நாளைக்கு மறுமையில முதல் தடவையா நேரா பார்ப்போமே அப்படின்னு நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பனா அப்படி எல்லாருக்கும் செய்யணும். எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா நியமத்தை உணர வேண்டும் என்பதற்காக அவனுடைய நாட்டப்படி அதிலும் அல்லாஹ் எதை நன்மை நாடி இருக்கிறானோ, யாரை சோதிக்க வேண்டுமோ அவர்களை மட்டும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான். புரியுதா? அப்ப அல்லாஹுவிற்கு முகம் இருக்கிறது என்ற சிபத்தை நாம் நம்பிக்கை கொள்ளும் போது அல்லாஹுவின் மீது நமக்கு முஹப்பத் அதிகமாகிறது. அல்லாஹுவின் மீது அழகிய முகம் உள்ளவங்க மேல முஹப்பத் இருக்குமா இருக்காது? இப்ப அம்மா மேல எல்லாருக்கும் முஹப்பத். ஏன் அம்மா அழகா இருக்கான்? பொதுவா இது ஒரு தப்பு கிடையாது. இப்ப ஒரு அழகான ஒரு முகம் இருக்கும்போது எல்லாரும் பார்த்தாங்கன்னா அப்படி கிளிட்டு போவாங்க. ரொம்ப என்ன, அப்ப இந்த துன்யால இந்த அழகான முகம் உடைய ஒரு பிள்ளையே கொஞ்சம் தப்பு, எல்லா பிள்ளையும் கொஞ்சம் சொல்ற ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒன்னே தப்பா போட்டுறாதீங்க. அப்போ அழகான பிள்ளையதான் கொஞ்சம் அழகான பிள்ளையதான் ஒரு உதாரணத்திற்கு. ஏன்னா அப்ப இந்த அழக எது அழக, இது என்ன அழகு, இது இது படைக்கப்பட்ட அழகு. இது எப்படி அந்த படைக்கப்பட்ட அழகிலேயே எத்தனையோ கோடியில உருக்கியது, எப்படி புரியல? படைக்கப்பட்ட அழகு தானே, அதான் பங்கு வைக்கலாம். எங்க இருந்து பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான்? ஆந்திரமலையிலிருந்து கடைசி மனுஷர் வரைக்கும் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் சேர்த்து பங்கு வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி ஒவ்வொரு படைப்பிடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அழகை பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த கோடியில, கோடின்னு கூட சொல்ல முடியாது, எத்தனையோ பில்லியன்ஸ்ல ஒரு கீரல் கொடுக்கப்பட்ட இந்த முகமே இவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னான். இது படைக்கப்பட்ட மஹ்லூக்குடைய அழகு. அப்ப படைப்பாளனாகிய அல்லாஹுடைய அழகு, சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன், படைப்பாளனாகி அல்லாஹுடைய அழகு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி, யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வந்தா அந்த நேரத்தில் பார்த்து இந்த பொம்பளை அந்த சையிதா அந்த மந்திரியுடைய மனைவி இப்ப ஆப்பிள வெட்டுங்கன்னா யார் ஆப்பிள வெட்டுறது, எல்லாம் கையை வெட்டி இப்ப தெரிஞ்சுட்டா இவர் யாருன்னு, இவர் விஷயத்தில் தான் நீங்கள் என்னை படித்தீர்கள் படித்தீர்கள். எப்படி நினைச்சு பாருங்கள். மனிதனையா கொண்டு வந்தாய், இவர் ஒரு கண்ணியத்திற்குரிய பரிசுத்தமான மலக்கும் சொன்னார். எப்படிப்பட்ட அழகாக இருப்பார்கள். புரியுதா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ், அவங்களுக்கு அந்த கீரல் தாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. எப்படி அந்த கீரலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டப்ப அந்த நகரத்தின் பெண்களாலேயே பார்த்து அவர்களின் அழகை வர்ணிக்க முடியவில்லை. ஒரே வார்த்தையில இது இவர் நாங்கள் கண்டிராத வானவர்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இவர் நாங்கள் கண்டிராத ஒரு பெரிய கண்ணியத்திற்குரிய வானத்திலிருந்து இறங்கி வந்த வானவர் தான் இவர். இவர் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, அவரை பார்க்க சொன்னா கத்திய அந்த நேரத்தில் பார்த்து இவர் வெற்றி வெற்றி வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொன்னா கடைசியில வெட்ட ஆரம்பிச்சா ஆப்பில வெற்றி இப்படி வச்சாங்கல்ல, இப்படி வச்சு போயிட்டே இருக்கு கீழே வரைக்கும், இங்க வெட்டி ரத்தம் சுட்டுது. சுபஹானல்லாஹி ரப்பில் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் கொஞ்சம் மேலே செல்லுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிஃபத், எல்லா நபியை விட சிறந்தவர்கள் அல்லவா? யூசுப் நபியை விடவும் சிறந்தவர்கள் அல்லவா? அப்ப அவங்களுடைய அழகு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நினைத்து பாருங்கள். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை கலர்ல சிகப்பு கோடு போட்ட சட்டையை போட்டுக்கொண்டு பௌர்ணமி தினத்தன்று தனது வீட்டிலிருந்து வெளியே வந்து மஸ்ஜிதிற்கும் வீட்டுக்கும் இடையிலே அப்படியே ஒரு உலாவுகிறார்கள். ஜாபிர் பார்த்தவர் இப்படி பார்க்கிறார், மீண்டும் அந்த சந்திரனை பார்க்கிறார், மீண்டும் ரசூலுல்லாவின் முகத்தை பார்க்கிறார், மீண்டும் சந்திரனை பார்க்கிறார், மீண்டும் முகத்தை பார்க்கிறார். சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சந்திரனின் அழகை விட முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் அழகுதான் அதிகம் என்று. யா அல்லாஹ், சஹாபாக்கள் மிகைப்படுத்தி பேச மாட்டார்கள், அவர்கள் மிகைப்படுத்தி சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட அழகுள்ள ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் ரொம்ப அழகு கொடுத்துருவான், மூசா அலைஹிஸ்ஸலாமும் ரொம்ப அழகு. இப்படி அழகையெல்லாம் கொடுத்த அல்லாஹ், படைக்கப்பட்ட அழகை கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், படைப்பாளனாகிய தனக்கு வைத்திருக்கக்கூடிய அழகு எவ்வளவு பெரிய பேரழகாக இருக்கும். அப்ப அதை நம்பிக்கை கொள்ளும் பொழுது ரப்பு மேல முகபத்து வருமா வராதா, பாவம் செய்ய மனசு வருமா? கல்லா இன்னும் ரப்பியின் யாருக்கு பாவம் செய்து 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 அவர்களது உள்ளங்கள் துருவியறி விட்டதோ, கரைபடைந்து விட்டதோ, அப்படிப்பட்டவர்கள் தங்களது ரப்பை சந்திக்க முடியாது, பார்க்க முடியாது, தடுக்கப்பட்டு விடுவார்கள். அப்ப அல்லாஹ் பாவம் செய்தால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்றால் யோசித்து பாருங்கள், நம் பாவத்திலிருந்து நம்மை தடுக்கக்கூடிய ஒரு பேராற்றல் அல்லவா அல்லாஹ்வுடைய முகத்தை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்போம் என்று நம்பிக்கை கொள்வது அமல்களிலே நம்மை விரைவாக தள்ளக்கூடிய ஒரு பெரிய பேராற்றல் அல்லவா? அதையே நீ நம்பிக்கை வேணாம்னு சொன்னா அப்ப என்ன தெய்வமான வைக்கிறாய்? யோசித்து பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லையா? அப்ப அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப அல்லாஹ்விற்கு வஜ்ஹுன் என்ற அந்த சிஃபத் இருக்கிறது, அதனுடைய பொருள் என்ன? முகம். அல்லாஹ்விற்கு அவனுக்கு தகுதியான அழகிய முகம் இருக்கிறது, அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு காட்டுவான். அதிலிருந்து நாம் அல்லாஹ் நாடிய அளவை இன்ஷா அல்லாஹ் மூமின்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் நமக்கு பார்ப்பதற்கு தௌஃபீக் வழங்குவானாக. சரி, இப்ப இதே போல இன்னும் சில வசனங்கள், உதாரணத்திற்கு சூரா அர் ரஹ்மான்ல குல்லு மன் அலைஹா வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாம் அழிந்துவிடக்கூடியவர்களே, உமது இறைவனுடைய முகம் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும். அதுவும் எப்படிப்பட்ட முகம்? துல் ஜலால், மாட்சிமை தாங்கிய மிகப்பெரிய கண்ணியத்திற்குரிய, வல்லிக்ரா மிகப்பெரிய சிறப்பிற்குரிய அந்த முகம் நிரந்தரமாக இருக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இவர்கள் எல்லோரும் இந்த குர்ஆனுடைய வசனங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற முகம் வஜ்ஹுன் என்ற அந்த வார்த்தைக்கு முகம் என்றுதான் கூறியிருக்கிறார்களே தவிர அதற்கு எந்த விதமான மாற்று பொருளை சொன்னது கிடையாது. அப்ப இந்த இடத்தில் இதற்கு அப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது என்று இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விவரித்திருப்பார்கள், அவர்களுடைய தோழர்கள் அதை புரிந்திருப்பார்கள், அவர்களிடமிருந்து அப்படிப்பட்ட ஒரு கருத்து நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி குர்ஆனிற்கு விளக்கமாக எந்த ஒரு ஹதீஸிலும் முகம் என்ற வார்த்தைக்கு மாற்று அர்த்தத்தை கூறியதாக நாம் பார்க்கவில்லை. அடுத்து ஹதீஸுகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஜ்ஹ் என்ற முகத்தை, வஜ்ஹ் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய சுதர்சல் ஆலயத்திலும் அல்லாஹ்விற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப குரானும் பயன்படுத்துகிறது, ஹதீஸும் பயன்படுத்துகிறது. உதாரணத்துக்கு பாருங்க, சூரா அன்ஆம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 65வது வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார். அந்த எச்சரிக்கை எப்படி, குல் ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸக்கும் ஷியா. சூரா அன்ஆம்முடைய 65வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், எதற்கு, உங்களுக்கு உங்கள் மேலிருந்து வேதனையை இறக்குவதற்கு. அப்ப இந்த ஆயத்தை ஓதியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு உடனே அந்த இடத்தில் அப்படியே நின்று, அஊது பிவஜ்ஹிக், யா அல்லாஹ் உனது முகத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு துஆ செய்றாங்க. அடுத்து ஓதுகிறார்கள், அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுக்கு கீழே இருந்து வேதனையை உருவாக்குவதற்கும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். அப்ப இந்த வாசகத்தை ஓதியவுடன் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று, அஊது பிவஜ்ஹிக், உனது முகத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்கிறார். அடுத்து மூன்றாவதாக, அவ் யல்பிஸகும் ஷியஅன் ஃபயுதீக பஅதுக்கும் பஸ பஅதுக்கும், அல்லது உங்களிலேயே பல கூட்டங்களை உருவாக்கி ஒரு கூட்டத்தை இன்னொரு கூட்டத்தை கொண்டு வேதனை செய்வான் என்று இந்த வாசகத்தை ஓதியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ஐசர், ஹாதா ஐசர், முந்தைய வேதனைகளை பார்க்கிலும் இந்த வேதனை கொஞ்சம் இலகுவானது. சரியா, இப்ப இந்த வசனத்துக்குடைய விளக்கத்துக்குள்ள போலாம், போனா அது கொஞ்சம் நீளமா போகும். அப்ப நம்ம சுருக்கமா இந்த இடத்துல எதை புரிய வருகிறோம், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடும் போது, அல்லாஹ் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், இப்ப அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பில்லாஹி, அதே போல அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் அந்த மாதிரி பிக பிக என்று அஊது பிக அஊது பிக உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னை கொண்டு பாதுகாப்பு, அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, அதே போல குல் அஊது பி ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக். ஹைர், இப்ப இந்த மாதிரி ரப்போடு சேர்த்து அல்லாஹ் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதை போன்று எப்படியும் கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹ் உனது முகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப முகம் என்று ஒன்று இருக்கின்ற காரணத்தினால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் அவனுடைய முகத்தை முன்னிறுத்தி, எப்படி அவனுடைய சிஃபத்தை முன்னிறுத்தி கேட்கிறோமோ, யா ரஹ்மான் அலவற்ற அருளாளனே, உனது ரஹ்மத்தை கொண்டு கேட்கிறேன், உனது ஃபதலை கொண்டு கேட்கிறேன் என்று சொல்வதை போல உனது முகத்தை கொண்டு கேட்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ வஜ்ஹு என்று அல்லாஹ்விற்கு அங்கே முகம் என்ற சிஃபத்தை இல்லை என்றால் இங்கே துஆ என்பது அர்த்தமற்றதாக ஆகிவிடும். புரியுதுங்களா? இப்ப கொஞ்சம் இந்த இடத்துல இந்த குர்ஆனுடைய வசனத்திற்குண்டான விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். அப்ப மேலிருந்து அல்லாஹ் வேதனையை இறக்குவான், இன்னொரு வகையான வேதனை கீழே இருந்து இறக்கப்படு கீழே இருந்து கொண்டு வரப்படுகிற வேதனை. அப்ப முந்தைய சமுதாயங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற இரண்டு விதமான வேதனைகளையும் கொடுத்திருக்கிறான். சில நேரங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கூட்டத்தை மழையை இறக்கி அழித்திருக்கிறான், சில கூட்டங்களை மின்னலை கொண்டு அழித்திருக்கிறான், சில கூட்டங்களை இடி முழக்கங்களை கொண்டு அழித்திருக்கிறான், சில கூட்டங்களை வானத்திலிருந்து நெருப்பை ஏவி அல்ல அழித்திருக்கிறான், காற்றுகளை கொண்டு அல்ல அழித்திருக்கிறான், சில கூட்டத்தார்களை பூமியிலே சொருகிக் கொண்டு அப்படியே பூமி பிளந்து அவர்களை சொருகிக் கொண்டது பூகம்பங்களை கொண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்திருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட வேதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதற்கு ஆற்றலுடையவன் முந்தைய உம்மத்துக்கு மட்டுமல்ல, இப்போதும் யாராவது அப்படி செய்தால் அவர்களை போன்று அழிச்சாட்டியும் செய்தால் அவர்களை தண்டிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உடையவன். இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், மேலிருந்து அல்லாஹ் வேதனை இறக்குவான் என்பதற்கு இன்னும் ஒரு பொருள் என்னவென்றால், மோசமான இரக்கம் காட்டாத தீய தலைவர்களை அல்லாஹ் நியமிப்பான் மேலிருந்து வரக்கூடிய வேதனை என்பதற்கு. இன்னொன்று, கீழிருந்து வரக்கூடிய வேதனை என்பது உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் பணி செய்பவர்களோ அல்லது அந்த தலைவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களோ மோசமானவர்களாக இருப்பார்கள். இந்த ஒரு கருத்தும் அப்ப எப்படி பார்த்தாலும் சரி அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றிய ஒரு எச்சரிக்கையாக இந்த வசனம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே அவனுடைய வல்லமையை பற்றி கூறும் போது, உங்களை கண்டித்து விடுவான் என்று கூறும் போது, அப்ப பயந்து நடுங்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த பரிசுத்தமான வாக்கியங்களிலேயே மிகவும் ஆழமான வாக்கியத்தை தான், மிகவும் அர்த்தமுள்ள வாக்கியத்தை தான் நாடுவார்கள். அங்கு போய் அர்த்தமில்லாத வாக்கியத்தை நாடுவார்களா? இவ்வளவு கடுமையாக அல்லாஹ் கோபத்தோடு எச்சரிக்கை செய்யும் போது, எப்படி நான் யார் தெரியுமோ, அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமோ, பேராற்றலுடையவன், உங்களை மேலிருந்து வேதனையை இறக்கி அழித்து விடுவான், கீழிருந்து வேதனையை உருவாக்கி அழித்து விடுவான், இல்லை என்றால் உங்களை பல கூட்டங்களாக மாற்றி ஒரு கூட்டத்தை கொண்டு இன்னொரு கூட்டத்தை அழிப்பான் அப்படின்னு அல்லாஹ் கோபமா பேசும்போது, அப்ப எவ்வளவு பயந்திருப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு பணிந்திருப்பார்கள், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று எவ்வளவு உள்ளத்திலே அவர்கள் ஆழ்ந்து அர்த்தத்தை தேடியிருப்பார்கள். இந்த நேரத்தில் இப்ப ஒருத்தர் ரொம்ப கோபமா இருக்கிறார், அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நீங்க மதிக்கிற ஒரு ஆள் ரொம்ப கோபமா இருக்காரு, கொஞ்சம் கோபமா இருக்காரு, கொஞ்சம் அதுக்கு அந்த மாதிரி புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய இவ்வளவு கோபமான வசனம் இருக்கும் போது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்கிறார்கள். அப்ப அது எப்படிப்பட்ட துஆவாக இருக்கும்? அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய, புரியுதா இல்லையா? அவ்வளவு ஒரு ஆழமான கருத்துள்ள வாசகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களா? அர்த்தமே இல்லாத ஒரு வார்த்தையை சொல்வார்களா? இப்ப புரியுதா தம்பி? இப்ப உங்க அத்தா வந்து ரொம்ப கோபமா இருக்காருன்னு வச்சுக்க, அப்ப நீ போய் என்ன செய்வ? அத்தா தா தா, அந்த காலத்துல சொன்னாங்க, இந்த காலத்துல சொல்றாங்களான்னு தெரியல, இதை கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க, வேணா இனிமே செஞ்சிடத்தா, இனிமே செஞ்சிடத்தா, அப்படிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சும்மா லேசா இருந்தா, அதான் இனிமே செய்ய மாட்டேன் தான் விட்டுதா அப்படிங்க. எப்படி அப்ப அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிஞ்சு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தர்றாங்க, அல்லாஹ் வேணா அல்லாஹ் அந்த தண்டனையிலிருந்து நீ எங்களை பாதுகாத்துக் கொள்ள அல்லான்னு கேட்கும் போது, அப்ப எப்படிப்பட்ட ஒரு கருத்துள்ள வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்திருப்பார்கள். புரியுதா இல்லையா? மற்ற இடத்துல அவுது பிக்க அவுது பிக்க என்ன சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்துல எப்படி சொல்றாங்க? அவுது பி வஜ்ஹிக, உனது முகத்தை கொண்டு பாதுகாப்பு தருகிறேன் அல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அப்ப அந்த முகத்துக்கு அர்த்தமே இல்லை சும்மான்னு சொன்னா, எவ்வளவு பெரிய ஒரு பழியை அல்லாஹ்வுடைய தூதர் மீது சுமத்தியதாக ஆகும். புரியுதா இல்லையா? அப்ப இதே போல இன்னும் பல ஹதீஸுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு சஹீ முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மத்தியிலே பயான் செய்தார்கள். அப்போது சொன்னார்கள், இன்னல்லாஹ லாயன், அல்லாஹ் தூங்க மாட்டான், வலா யன்பகி லஹு அய்யனா, தூங்குவது அவனுக்கு தகுதியும் இல்லை, யஃபதுல் கிஸ்த வயர்ஃபஉஹு, அவன் தான் விகிதத்தை உயர்த்தவும் செய்கிறான் தாழ்த்தவும் செய்கிறான், அல்லது தராசை உயர்த்தவும் செய்கிறான் தாழ்த்தவும் செய்கிறான், இரவனுடைய அமல் அவனிடத்தில் உயர்த்தப்படுகிறது பகலுடைய அமலுக்கு முன்பாக. அப்ப இந்த ஹதீஸ்லிருந்து தெரியுது, முதல்ல ராத்திரி தான் சொல்லு, சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் எதை நம்ம பாயிண்ட் பண்றோம் சொல்லி. இந்த ஒரு கூட்டம் புதுசா சண்டை போடுது பாருங்க, பிற விஷயத்துல பேசும் பொழுது முதல்ல இதை சொல்லுங்க, பகல் முந்தியா ராத்திரி முந்தியான்னு சொல்லிட்டு, எப்படி பகல் முந்தியா ராத்திரி முந்திரியான ஒரு கூட்ட சண்டைக்கு வந்துடும். என்ன வருது? பகலுடைய அமலுக்கு முன்பு முதல்ல ராத்திரியுடைய அமல் போகுது, அப்புறம் பகலுடைய அமல் போகிறது. சரியா? இருஃபஉ இலைஹி அமலுல் லைலி கப்லன் நஹார் வ அமலுன் நஹாரி கப்லல் லைல், அடுத்து பகலுடைய அமல் உயர்த்தப்படுகிறது இரவுடைய அமலுக்கு முன்பாக. ஹிஜாபுஹுன்னூர், அவனது திரை நூர் ஒளியாக இருக்கிறது. லவ்கஷஃபஹு, அந்த ஒளியை அந்த திரையை அவன் நீக்கினால், லஅஹரகத் ஸபஹாது வஜ்ஹிஹி மன்தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கிஹி, அவனுடைய பார்வை படைப்புகளை எதுவரை சென்றடைகிறதோ அதுவரை அவனுடைய முகத்தின் அந்த கதிர்கள் ஒளி வீச்சுகள் அப்படியே அனைத்தையும் எரித்துவிடும். அப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸபஹாது வஜ்ஹிஹி, அவனுடைய முகத்தின் ஒளி கதிர்கள் என்ற வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். வஜ்ஹுன், புரியுதா? சரி. அதே போல சுனன் தாரமியில பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அம்மார் இப்னு யாஸிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள், اللهم إني أسألك لذة النظر إلى وجهك الكريم. சொல்லுங்க. اللهم إني أسألك لذة النظر إلى وجهك الكريم. يا الله உனது கண்ணியத்திற்குரிய முகத்தை பார்ப்பதின் இன்பத்தை நான் இடத்திலே, يا الله உனது கண்ணியத்திற்குரிய முகத்தின் இன்பத்தை பார்ப்பதின் இன்பத்தை நான் கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லஜ்ஜத்தன் நஃப்ரி இலா வஜ்ஹிகல் கரீம். இவ்வளவு ஒரு ஆழமான ஆசையோடு, அன்போடு, ஆதரவோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை, அதிலே உள்ள வஜ்ஹுன் என்ற அல்லாஹ்வுடைய சிஃபத்திற்கு அப்படியே இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு அப்படி ஒன்றே இல்லை என்றால் அந்த துஆவுக்கு அப்ப வேற என்னதான் பொருள்? புரியுதா? யா அல்லாஹ் நான் ஊர்நிலை பார்க்க வேண்டும், கேட்டிருக்காங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது கேட்டாங்களா? அதான் பார்க்க தான் போறோம். இப்படி கேட்கப்பட வேண்டியது எது? அந்த வரவேற்பு அவங்க தானே இருப்பாங்க, யாரு? அம்மையர்கள், சரியா இல்லையா? அதுவும் பரிசுத்தமானவர்கள், நாத்தம் கிடையாது. அஸ்வாஜு முத்தஹரத்துன் கிளீன், எப்படி அல்லாஹ் சொன்னா பரிசுத்தமாக்கி வைக்கப்பட்டவர்கள். அதுக்கு வந்து வேர்ட் மீனிங் என்ன? வெறும் பரிசுத்தமான, பரிசுத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அப்படியே ஒரே அந்த ஒரு முத்து ஆனால கூடாரத்தில் செஞ்சு அதுக்குள்ளாரிய படைச்சி, யாரும் தொட்டு பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். அப்ப இந்த அளவு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கிறார்கள் என்றால், அப்ப வஜ்ஹு என்னங்க அர்த்தம் இருக்கு? ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா இப்படியா கேட்பாங்க? ரசூல் சொன்னார், உனது முகத்தை பார்க்கின்ற இன்பத்தை கூறுன்னு கேட்கிறாங்க, வேற என்ன அர்த்தம் வைப்பீங்க? அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் அர்த்தம் வைக்க முடியுமா? கயம். அப்ப அதே போல இன்னொரு ஹதீஸ் பாருங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன் அஹ்லல் ஜன்னா இதா பலக நஈமு மின்ஹும் குல்ல மப்லகின், சொர்க்கத்தின் இன்பங்களை எப்படி அடைய வேண்டுமோ, எவ்வளவு அடைய வேண்டுமோ அவ்வளவு சொர்க்கவாசிகள் அடைந்து விட்டாலும், அடைந்து விட்ட போது அவர்கள் நினைப்பார்கள், இதுவரை தான் அடைந்த இன்பத்தை விட வேறு இன்பமே சொர்க்கத்தில் இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது, ரப்பு அப்படியே காட்சிக்கு வந்து விடுவான், ரஹ்மானுடைய முகத்தை பார்ப்பார்கள், இதுவரை பார்த்த அத்தனை சொர்க்க இன்பங்களை மறந்து விடுவார்கள், ரஹ்மானுடைய முகத்தை பார்த்தபோது. இவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுபோன்று இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், அஊது பி வஜ்ஹிகல் கரீம் அல்லதி அஷ்ரக்கத் லஹு ஸமாவாது வல் அர்து வ குஷிஃபத் பிஹி ஸுலுமாது வ ஸலஹ அலைஹி அம்ரு லவ்வலீன வல் ஆகிரீன். யா அல்லாஹ், உனது கண்ணியத்திற்குரிய முகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த கண்ணியத்திற்குரிய முகம் எப்படிப்பட்டது? அந்த முகத்தின் அருளால் தான் வானம் பூமிகள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன, இருள்கள் எல்லாம் நீக்கப்பட்டன, முன்னோர் பின்னோரின் காரியங்கள் எல்லாம் அந்த முகத்தின் அருளால் தான் சீர் பெற்றன. அந்த முகத்தை கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன் அல்லாஹ் பாதுகாப்பு, அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். அப்ப அந்த முகம் என்பதற்கு அர்த்தமே இல்லை என்று சொல்லலாமா, அல்லது வேறு ஒரு அர்த்தத்தை சொல்லலாமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இன்னொரு ஹதீஸிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய அறிவிப்பிலே, அஊது பி வஜ்ஹிகல் கரீம் வ பி கலிமாதி வ பி கலிமாதில்லாஹி தாம்மா, அல்லாஹ்வே உனது கண்ணியத்திற்குரிய முகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், பரிசுத்தமான முழுமையான உனது எழுமைகளை கொண்டு, உனது அறிவுகளை கொண்டு, வாசகங்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள், அந்த இன்பத்தை கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய முகத்தை கொண்டு நியமத்துகளை கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய முகத்தை கொண்டு தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் அப்ப முகம் என்பதற்கு அங்கே பொருளே இல்லை என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி குர்ஆனிலே வஜ்ஹ் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களிலே, ஹதீஸுகளிலே, ஒன்றுக்கு மேற்பட்ட ஹதீஸுகளிலே வஜ்ஹுன் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய அந்த உள்ளமையின் தாத்தின் சிஃபத்தை குறிக்கும் போது அதை அப்படியே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை கொண்டு யா அல்லாஹ், அந்த பரிசுத்தமான முகத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, நற்பாக்கியத்தை எனக்கு கொடு என்ற அந்த துஆவோடு நாம் இருக்க வேண்டுமே தவிர, அப்படி ஒரு முகமே இல்லை என்று மறுத்து தர்வீல் செய்யக்கூடிய அந்த வழிகேட்டிலே நாம் சென்று விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை அவன் விரும்புகின்ற விதத்திலே நம்பிக்கை கொள்ளக்கூடிய நல்ல மூமின்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.